சத்தியத்தை கொண்டு வாழ்க்கை நடைபெற வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? உண்மை. உண்மையை கொண்டு வாழ வேண்டும். உண்மை என்பது என்ன? நல்லறிவு, ஞானம் மிக்கது. அதற்கு மேலாக ஒரு அறிவு கிடையாது, அதற்கு அப்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லறிவை கொண்டு நான் வாழ வேண்டும் என்றால் என் சத்தியத்தில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த விருப்பமும் அந்த வேட்கையும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவறு செய்வதும் பின்னர் திருத்திக் கொள்வதும் அல்லது திருந்தாமலேயே அந்த தவறுகளின் காரணமாக எனக்கான தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் அதில் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் வாழ்வதும் அதன் பின்னர் பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதும் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் இப்பொழுது நாம் உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். எனக்கு நல்லறிவு வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை. நல்லறிவு என்ற ஒன்று எனக்கு இல்லாத வரையில் துன்பங்கள் வேதனைகள் இவற்றில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பாவ மன்னிப்பு என்ற ஒன்றை கொண்டு அந்த பாவம் மன்னிக்கப்படும், அதன் காரணமாக என்னுடைய துன்பங்கள் நீங்கும் என்ற அந்த நம்பிக்கையை வாழ வேண்டியிருக்கும். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த இறை உணர்வை அளித்தவன் உங்களை படைத்தானே அவன்தான். உங்களை யார் படைத்தது என்று நீங்கள் உங்களை கேட்கிறானால் நிச்சயமாக நான் என்னை படைத்துக் கொள்ளவில்லை. உங்களுடைய பெற்றோர்களா என்று கேட்டால் அவர்களையே அவர்கள் படைத்துக் கொள்ளவில்லை. முன்னோர்கள் யாவருமே தங்களை தாங்களை படைத்துக் கொள்ளவில்லை, படைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய நெஞ்சங்களில் சத்தியத்தை கொண்டு ஞானங்களை கொண்டு உங்களை வழிநடத்தது யார்? நீங்கள் கருத்திருக்கின்றவர்களாக உங்களுக்கு ஒரு உயிரோட்டம் ஏற்படுகின்றது. அந்த உயிரோட்டத்திற்கு முன்பாக இறைவனுடைய ஆற்றல், அந்த ஆற்றலானது அவனுடைய வாக்காக இருக்கும். உங்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று நீங்கள் இறைவனுடைய ஆற்றலை அவனுடைய வாக்கை விருப்பமாக கொண்டு நீங்கள் இணைகின்றீர்கள். அந்த விருப்பம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்களுடைய கருமுட்டையையோ விந்து அணுவையோ படைப்பவர்கள் இல்லை. அதற்கு முன்பாக அது வெறும் சக்தி திரட்டி பின்னர் அது உயிரோட்டமாக மாறுகின்றது. உங்களுக்கு இதில் என்ன பங்கு இருக்குது என்று கேட்டால் ஒரு பங்கும் கிடையாது. இருந்த போதிலும் டாக்டர்கள் கூறுவார்கள், நாங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வோம், தாயையும் பாதுகாத்துக் கொள்வோம் மருந்துகளை கொண்டு. எவ்விதமாக உங்களுடைய இறை உணர்விலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு சாத்தியமாக இருக்கட்டும். உயிரோட்டம், அந்த உயிரிலிருந்து உருவாவது முதல் அணு விந்து அணுவாக இருக்கட்டும், உயிரணுவாக இருக்கட்டும் அல்லது முட்டையாக இருக்கட்டும், அந்த ஒரு அணுவை அதற்கு முன்பாக 14 ஆண்டுகள் சினை பையிலும் பெண்களுக்கு முட்டை உருவாவதற்கு முன்பாக, ஆண் உயிரணு உருவாக்குவதற்கு முன்பாக 14 ஆட்கள் விதைப்பைகளில் ஆண்களுக்கும் அந்த சக்தி திரட்சியானது கோர்த்து பின்னர் அது ஒரு உருவமுள்ள உயிரணுவாக, பெண் உயிரணு ஆண் உயிரணுவாக மாறுகிறது. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கிறதா அல்லது நீங்கள் இவற்றை உருவாக்குகின்றீர்களா? வெற்றிடத்திலிருந்து சக்தி திரட்சியானது உங்களுக்காக உயிரோட்டமாக படைக்கப்பட்டு பின்னர் அது ஒரு உருவமாக ஆண் உயிரணுவாகவும் பெண் உயிரணுவாகவும் உங்களுக்கு தோன்றுகிறது, பார்க்க முடிகின்றது. பார்ப்பதிலிருந்து தான் உங்களுடைய அறிவு ஆரம்பமாகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். பார்ப்பதிலிருந்து தான் உங்களுடைய அறிவு ஆரம்பமாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக மறைவானவற்றை நீங்கள் அறிவர்கள் இல்லை. அந்த மறைவானவற்றினுடைய செயற்கை சக்தி திரட்சியும் அதிலிருந்து இறைவனுடைய ஆற்றலை கொண்டு ஒன்று இணையக்கூடிய அந்த உயிரோட்டமும் நமக்கு அவசியம். நான் ஒரு உயிரோட்டமுள்ள இறை ஞானமுள்ள சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவேனேயானால், அதாவது உண்மையை கொண்டும் நன்மையை கொண்டும் தீங்குகள் இல்லாமல் பாவ மன்னிப்புக்கு தேவையே இல்லாத அளவுக்கு இறைவனை முழுமையாக சார்ந்த நிலையில் அவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைதியை கொண்டு நிம்மதியுடன் என் வாழ்நாள் முழுமையிலும் நான் வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நம்முடைய மறைவான உயிரோட்டம் நமக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த ஞானங்களின் பக்கம் திரும்புகின்றோம். அறிவு எனும் பார்த்ததிலிருந்து நம்பக்கூடிய அழிவின் பாதையை நாம் விட்டுவிடுகின்றோம். பார்த்ததிலிருந்து நான் நம்புகின்றேன் என்றால் குழந்தை பிறந்தது முதலாக அது இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பருவம் படைத்த நாளிலிருந்து அது தன்னுடைய முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இறக்கின் தருணத்தை அழியும் தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது உண்மை. யாரொருவரும் எந்த ஒரு பொருளும் நிலையான பொருளாகவோ நிலையான மனிதராகவோ என்றென்றும் ஜீவிக்கக்கூடியவர்களாகவோ நீங்கள் படைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் உயிர் வாழ விரும்புகின்றேன், உடல் வாழ விரும்புகின்றேன், இந்த இரண்டில் உயிர் வாழ விரும்புகின்றேன் என்பது சரியான வார்த்தை. உடல் வாழ விரும்புகின்றேன் யாரும் சொல்வதில்லை. ஆனால் நாம் வாழ்க்கை போலவும் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் திருப்பப்பட்டுவிட்டோம். ஷைத்தானுடைய பார்வை. ஷைத்தான்கள் கூறுகின்றன, மறைவானவற்றை நம்பாதே, பார்ப்பவற்றை நம்பு, பார்ப்பவை அழிந்து கொண்டிருக்கின்றது, இதனை நம்பு. இதில் வாழ்வோம். எப்படி ஒன்றுக்கு முன்னுக்கு பின் மற்றது முரணாக இருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்விதமாக நான் உடல் வாழ வேண்டும், உயிரை பற்றி நீ கவலைப்படாதே, உடலை நீ பார்த்துக்கொள், உடலை நீ திரகாசனம் வைத்துக்கொள், உடற்பயிற்சி செய்துக்கொள், முறையாக சாப்பிடு, இவை அனைத்துமே சாப்பிடுவதற்கு முன்பாக எனக்கு உயிரோட்டம் அங்கு இருக்க வேண்டும். அந்த உணவின் சக்தியை கிரகிப்பதற்காக பின்னர் இந்த சக்தி ஆற்றலாக மாறி அது உயிரோட்டமாக மாற வேண்டும். பின்னர் அது ஒரு படைப்பாக உங்களுக்கு, உங்களுடைய செல்களுக்கும் உங்களுடைய உறுப்புகளுக்கும் அதன் பயன்பட வேண்டும். உயிரோட்டத்திலிருந்து உங்களுடைய படைப்புகள் ஆரம்பமாகின்றன. பார்த்த பிறகு படைக்கப்பட்டு விட்டோம், இனி நான் பார்த்துக் கொள்வேன், இந்த உடலை பார்த்துக் கொள்வேன் என்று நீங்கள் எண்ணும்பொழுதெல்லாம் சோதனைகள். நீங்கள் உங்களுடைய தீர்ப்புக்காக எதனை முற்படுத்துகின்றீர்கள் என்றால், மறைவான அந்த சக்தியை மறந்துவிட்டேன், பார்க்கக்கூடியவற்றிலிருந்தும் என் கண்களை நான் தெய்வமாக ஆக்கிக் கொண்டேன். புறப்புடன் காது வாயு மூக்கு தோல் இவற்றையே நீங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்பதாகவும் ஆக்கிக் கொண்டீர்கள். இந்த கண்களை படைத்தது யார், இந்த ஒளியை அமைத்தது யார், அந்த ஒளியிற்கு பின்னால் புடன்களை அமைத்தது யார், ஒரு பார்வையும் சரியா தப்பா என்று பார்த்து அதில் அறிந்து உணர்ந்து நன்மையானதை நான் எடுக்கின்றேனே, இந்த உணர்வுக்கு இறைவன் யார், அல்லாஹ் என்ற ஒரு அந்த வாழ்க்கையை தவிர கிடையாது. புறப்புடன்களுக்கு ஆயிரம் ஆயிரம் தெய்வங்களும் கடவுள்களும், கண்களுக்கு காதுகளுக்கு மூக்கு வாய் தோல் என்று வெளிப்புடன்களுக்கு அழியக்கூடிய புடன்களுக்கு உரிய அழியக்கூடிய தெய்வங்கள் பல்லாயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றன. உணர்வை படைக்கக்கூடிய அந்த மாபெரும் மாற்றம் மிக்க இறைவனை நாம் அல்லாஹ் என்று கூறுகின்றோம். அந்த உணர்வுக்குரிய இறைவனுக்கு நாம் திரும்புவோம். இப்பொழுது நம்முடைய சத்தியத்திற்காகவும், நம்முடைய நன்மைக்காகவும், நம்முடைய ஆற்றலுக்காகவும், நம்முடைய உயிரோட்டத்திற்காகவும், உடலுக்காக ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் ஒரு காலம் அந்த உடலை உங்களால் செயல்படுத்த முடியாது. மனதின் சின்மையை கொண்டு அல்லாமல் செய்வது இது இறை வழி மருத்துவத்தினுடைய ஆரம்பம். உயிரோட்டத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கிருந்த பின்னே செல்லுங்கள். உயிரோட்டத்திற்கு பின்னால் ஆற்றல் இருக்கின்றது, ஆற்றலுக்கு பின்னால் உங்களுடைய விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பத்தை அறிவித்தவர்களுடைய வாக்காக இருக்கின்றது. அந்த இறை உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இறை உணர்வின் மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த மகாசக்தி பெயர் அல்லாஹ். எவரெவரும் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹை வணங்குகின்றோம், அல்லாஹ் ஒருவன் தான் எங்களுக்கு என்று கூறுகின்றார்கள். டாக்டர்களிடம் செல்வார்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு. உயிரை பற்றி டாக்டருக்கு தெரியாது, உடல் பிறந்ததற்கு மட்டும்தான் தெரியும். எந்த டாக்டருக்கு உயிரை பற்றி தெரியும் என்று கேட்டால் ஒருவருக்கும் தெரியும். எனக்கு குழந்தை இல்லை, பத்து வருடம் ஆகிவிட்டது, உயிரணு உங்களுக்கு இல்லை, அதனால் குழந்தை இல்லை. நாங்கள் மருந்து கொடுப்போம், உயிரணுவை நாங்கள் உற்பத்தி செய்வோம். நல்லறிவு இருந்தால் போய் அந்த மருந்து சாப்பிட்டு வேலை செய்ய சொல்வோமா? இது கூடவே கூடாது. அறிவற்றவர்கள் நம்மை கொடுக்கப்படுகின்றார்கள், உயிரை தான் படைப்பேன் என்று ஒவ்வொருவரும் ஹாஸ்பிட்டலில் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஐசியூவில் உயிர் இருந்துகிட்டு நிறைய அங்கே போய் அட்மிட் ஆகி இறந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிரை பற்றி தெரிந்திருந்தால், உயிரை படைப்பவர்களாக இருந்தால், இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்ற தெரியாத இவர்கள் எப்படி உயிரை படைக்க முடியும் என்ற அந்த ஒரு உணர்வு. உயிர் என்றால் எங்கு இருக்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்க நாம் நம்பினோம். எந்த அளவுக்கு நாம் வழிகளாகிவிட்டோம், அழியக்கூடிய இந்த புறப்படங்களுக்கு உரிய அந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு, பார்க்கக்கூடிய கடவுளாக ஏற்றுக்கொண்டு, பின்னர் இந்த அழியக்கூடிய உறுப்புகள் என்று தெரிந்த பிறகு இவற்றை நான் பாதுகாப்பேன். எத்தனை நாளைக்கு இறக்கம் தருவாயிலிருந்து பாதுகாப்பீர்களா? அது இறந்த பிறகு திரும்பவும் இருட்டு வீர்களா? உங்களிடம் கிடையாது. அடியும் அடியத்தான் செய்யும். வயதிகமாகி கொண்டிருக்கின்றது, அடிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வயதிகத்தை தடுத்து நிறுத்துங்கள். உயிரோட்டம் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கின்றது, அந்த உயிரோட்டத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். என்றென்றும் 16 வயது என்று பார்க்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள முடியும் என்றால் ஆக்கிக் காட்டுங்கள். உயிரோட்டத்தை பற்றி தெரிந்த டாக்டர்கள் யார் இருக்கின்றனர்? ஒருவரும் கிடையாது. அவர்களிடம் நான் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேறு என்ன வழி என்று கேட்கின்றோம். மூடப்பட்டு விட்டது. மறைவானவற்றின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இல்லை என்று ஆக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் சரி சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சிறப்புக்கு அர்த்தம் தெரியாது. நன்மைகளுக்கு மேல் நன்மை. உள்ளத்தில் ஒரு சிறு கவலை கூட இல்லாத அந்த நன்மை, அந்த நன்மைகளுக்கு மேல் நன்மைகளை உங்களுக்கு ஆற்றலாக இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. துன்பங்கள் தொடராத வாழ்க்கையும் சுகங்கள் மேலோங்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு தேவை. அமைதியும் நிம்மதியும் என்றென்றும் பெருகக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த சுகம் அமைதி நிம்மதி அல்லது ஆற்றல் எதற்குமே நமக்கு அர்த்தம் தெரியாது. அதை பார்ப்பவர்களும் இல்லை, உணர முடியும். இது இறை வழி வாழ்க்கையினுடைய பகுதி. நீங்கள் உங்களுடைய இறைவனை மேற்கொள்ள வேண்டும். பார்க்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய கண்கள் புலன்களுக்கு இந்த தெய்வங்கள் வேண்டுமா அல்லது உள்ளத்தின் தெய்வம் வேண்டுமா? உள்ளத்தினுடைய அமைதிக்கும் உள்ளத்தினுடைய ஆற்றலுக்கும் உள்ளத்தினுடைய நம்பிக்கைக்கும் அதனுடைய உறுதுணைக்கும் அதனுடைய பேச்சுக்கும் அந்த உள்ளத்தின் உறுதியின் காரணமாக உயிரோட்டம் கிடைக்குமே. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய உடல் வாழ வேண்டிய தவிர உடல் உழைப்பை கொண்டோ உடல் பயிற்சிகளை கொண்டோ உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்றால் நாம் மதிகட்டு விட்டோம், உணர்வை இழந்து விட்டோம். எனவே நமக்கு இன்னும் பேரழிவுகள் காத்திருக்கின்றன. நான் என்னுடைய தீர்ப்புக்காக அமல்படுத்தியிருக்கின்றேன். எதனை எல்லாம் மறைவானவற்றை நான் நிராகரிக்கின்றேனோ, உயிரோட்டத்தை நான் நிராகரிக்கின்றேனோ, என்னுடைய தீர்ப்புக்காக நான் முற்படுத்தியிருக்கின்றேன். பாவ மன்னிப்புடன் திருந்தி என்னுடைய உயிரோட்டத்தின் பக்கம் திரும்பாத வரையில் ஒவ்வொரு படைப்பும் எனக்கு உயிரோட்டம் உள்ளதாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுடைய எண்ணங்களிலும் ஒவ்வொரு படைப்பும் எனக்காக உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். குழந்தை பிறந்த நான் முதலாக சீக்கு டாக்டர்களிடம் சொல்கின்றேன், மருந்துகளை கொடுக்கின்றார்கள். உயிரோட்டத்தில் உங்களுடைய உடல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு விட்டது. எனவே உங்களுக்கு நோய்களும் வேதனைகளும் தீராத நோய்களாக அமைந்துவிடுகின்றன. இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். என் குழந்தையை சாகக்கூடாது என்று இருக்கிறது. கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் காய்ச்சி வந்துச்சுன்னு சொன்னால் சாகக்கூடாது. அதுக்கு முன்னாடி தும்மல் சளி வரும்பொழுது சளியையும் தும்மலையும் பொருளாக பார்க்கக்கூடியது. நுரையீரலிலிருந்து மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கவன்களை நான் நீக்குவதற்கு செஸ்ட் டாக்டர் செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறேன், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறேன். அப்போ உயிரை பற்றி கவலைப்படுறேன். உடல் உறுப்பை பற்றி கவலைப்பட்டு அந்த உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய நோய் நீங்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. சுகமாக வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும் என்று அந்த உயிர் பிழைக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லக்கூட சில மாற்றிகள் நீங்கள் எனக்கு மூக்கு செடி இருக்கிறது அது சுகமாக வேண்டும், பிள்ளைக்கு மூக்கு அடைப்பு கொண்டு மூச்சல் கஷ்டப்படுகின்றது, இரவு நிறைய வருகின்றது, இன்னமும் அதற்கு கஷ்டங்கள் அதிகமாகின்றன, இரவு நேரத்தில் தூங்கவில்லை, கத்திக்கொண்டு இருக்கின்றது, திறம் கொதிக்கிறது, இப்பொழுது உடலுக்குள் பயனளிக்கிறது, உயிர் போகக்கூடாது. சளி நிற்க வேண்டும் என்பதில்லை, உயிர் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்ப்பது சளியை விதிரண்டையும் எடுத்துவிட்டால் உயிர் பாதுகாக்கப்படும். அந்த உயிரோட்டத்தில் பாதிப்பது இருப்பதன் காரணமாகத்தான் அந்த சளியின் தும்மலும் நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான இயக்கங்கள் தடைபட்டுவிட்டன என்பதை அறிவதற்கு நமக்கு போதுமான சக்தி இல்லை. காரணம் உருவ வழிபாடு. உருவத்தை கொண்டு தெய்வங்களை வைத்திருக்கின்றேன், உள்ளத்தை கொண்டு நான் தெய்வத்தை வைத்திருக்கவில்லை. ஏன் முஸ்லீம்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், எதற்காக குணமாக வேண்டியவர்களுக்கு ஏன் டாக்டர்களை நோக்கி செல்கின்றார்கள்? அவர்களும் உயிரை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்பதை மறந்துவிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை, தங்களையும் மறந்துவிட்டார்கள். தெய்வங்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்களும் எங்களுடைய தெய்வங்களை காப்பாற்றும் என்று நம்புகின்றார்கள். ஆனாலும் திரும்பவும் அவர்கள் டாக்டர் சொல்கின்றார்கள் உயிரை காப்பாற்றுபவர்கள். உயிர் என்பது எவருக்கும் தெரியாது. ஒரு சின்ன நோய் வந்தாலும் உயிர் காக்கப்பட வேண்டும் என்பது உங்களை மறைவான எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த கட்டியை வெட்டியேற்றுவிட்டால் சரியாக போயிடும் என்று கூறுகின்றீர்கள். ஆபரேஷன் செஞ்சுட்டால் சரியாக போயிடும் சொன்னீங்க. அறிவில்லாதவர்கள் கத்தி எடுப்பார்கள், புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான். நாம் நல்லதை போய் இழந்து விட்டோம். அறுத்து எரிந்துவிட்டால் எனக்கு சுகம் என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றோம். என் தீர்ப்புக்காக நான் முற்படுத்தியிருப்பது அதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் திருப்புமுனையாக இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. நீங்கள் சுகமாகுங்கள் என்று ஒரு குறித்த காலத்தவணையின் மீது நாம் வாழ்க்கப்படுகின்றோம். நம் கண் முன்பாகவே நம்முடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்கள் என்று நாம் போகக்கூடிய அந்த அளவில் அந்த அளவில் ஒவ்வொரு முயற்சியிலும் நமக்கு நம் கண் முன்பாகவே நம்முடைய உடல் நலிந்து கொண்டு வருகின்றன. நம்முடைய சுகமானது தேய்ந்து கொண்டிருக்கின்றது. சுகாதாரம் என்னை விட்டும் விலகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுதாவது நான் மறந்து சொல்வேன் என்றால் என்ன மறுமுறையும் நாம் இரண்டு பக்கம் திரும்புவதில்லை. உயிர் போய்விடுமோ என்று அந்த நிலை வரும்போது மட்டும்தான் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அந்த இறை உணர்வின் பக்கம் திரும்புகின்றோம். இறை உணர்வு என கருத்து கொண்டிருக்கின்றது, உயிர் போய்விடும் போலிருக்கின்றது, இப்பொழுதாவது இறைவன் பக்கம் திரும்புங்கள் என்று. எங்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் உள்ளத்தில். உள்ளத்தில் பேசப்பட்ட பின்னர் தான் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது முஸ்லிம்களை பின்பற்றி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களுக்கும் ஒரு மசூதி கல்விவாக்கு தேவைப்படுகின்றது. அங்கு போய் பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுகமாகும். அவர்களுக்கும் பூசாரி கூட்டங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக சென்றால் தான் சுகமாகும். அப்படி என்றால் பூசாரிகள் தேவை என்றால் இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார்? நேரடியாக என் உள்ளத்தில் உடனடியாக அவனுடைய ஆற்றலாக அவனுடைய வாக்காக நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இங்கே பேசிக் கொண்டிருப்பது யார்? பூசாரியார். எப்படி நாம் தொலைந்தோம்? உருவ வழிபாட்டின் காரணமாக ஒரு உருவம் தேவைப்படுகின்றது. எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு தரகராக அவர் வேலை செய்வதற்கு உள்ளத்தின் உணர்வின் பக்கம் வாழுங்கள். இவ்வளவு பெரிய உடல் அல்ல, உயிரோட்டத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது. உருவ வழிபாடு கொள்ளாதீர்கள். உங்களுடைய உடல் உங்களை பாதுகாக்கவில்லை, உங்களுடைய உயிர் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்று அறிந்து கொள்ளுங்கள். இறை வழியில் நீங்கள் திரும்ப வேண்டும். இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். இறை உணர்வுக்கு உரிய ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அது உயிரற்ற, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, நீங்கள் அனுமானிக்கக்கூடிய எந்த ஒரு கற்பனையும் அல்ல, மகாபரிசுத்தமானவன். ஆகவே அவனை அடையாளம் காண்பதற்கு நீங்கள் என்ன வேண்டாம், உங்களையே நீங்கள் அடையாளம் காண முடியாது. நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய முகபாவனைகள் எப்படி மாறும், உங்களுடைய உடல் எப்படி மாறும் என்பதை நீங்கள் அடையாளம் காண்பவர்கள் இல்லை. இறைவனுடைய தீர்மானம் அது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய உயிரோட்டம் உங்களுடைய கர்ப்பப்பையில் உங்களுக்காக உருவாகியது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாயின் கர்ப்பங்களில் அந்த தாய் சோம்பதற்காக மட்டும்தான் இருக்கிறாரே தவிர உங்களுக்கு உயிர் உறுப்பதற்காகவோ உங்களுக்கு கர்ப்பப்பையில் உணவளிப்பதற்காகவோ இல்லை. தாயினுடைய உணவு உங்களுக்கு உணவாக அமைவதில்லை. இதுவும் டாக்டர்களால் கற்பனை செய்யப்பட்ட ஒரு பொய். ஒரு அசிங்கம் மடமை. இந்த மடமையை நாம் படித்துக்கொண்டு நானும் எனக்கு மருத்துவ அறிவு இருக்கிறது என்று சென்று கொண்டிருக்கின்றேன். இவ்விதமான மடமையிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் அறிவில்லாதவர்களாக நாம் ஆகிவிடுவதற்கு முன்பாக என் இறைவனே ஞானங்களைக் கொண்டு என்னை வாழவே, கழுதை படிப்பை கொண்டு வாடுகின்றேன் என்று அந்த எண்ணத்தை விடுங்கள். பார்த்ததை நம்புவேன், இல்லை பார்த்தது அழியக்கூடியது. தெளிவாக அறிந்து விடுங்கள், பார்ப்பவை அனைத்தும் அழியக்கூடியது. கண் முன்பாக அறிந்து கொண்டிருக்கோம். உங்களுடைய குழந்தை பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு வருடமாக குறைந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய தவணையின் காலத்தை முடியும் வரையில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டாக கடிந்து கொண்டிருக்கிறது என்பது கவுண்ட் டவுன் டு டூம் ஸ்டேட். இந்த மாதிரியாக நாம் ஒவ்வொரு பொருளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என அறிகின்றோம், இல்லை அறிந்து கொண்டிருக்கின்றது. எது சரி? பிறந்த குழந்தை அந்த இன்னசென்ஸ், அவ்வளவு அழகான முகம் வளர வளர மாறிக்கொண்டு வருகின்றது. பார்க்க முடியவில்லை அந்த குழந்தை முகம் எனக்கு வேண்டும், இல்லை இது மாறிவிடும். இன்னும் வளர்கின்றோம். முதுமையின் கரையும் வந்துவிட்டது என்று எப்பொழுதும் அவர் இறந்துள்ளார் என்று நினைக்க வரும்பொழுது முகத்தோற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பிறந்த நாள் முதல் மூச்சிலிருந்து ஒரு பொருளாக உருவாகிவிட்டால் அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதை தடுப்பவர்கள் இல்லை. காலம் முடிவதற்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது, இதை வாக்கம் இருக்கின்றது. துன்பத்தையும் அடையக்கூடாது, இறைவன் வாக்கம் இருக்கின்றது. மனதில் அமைதி என்றென்றுமே நிம்மதியாக அமையக்கூடியது, குலைந்துவிடக்கூடாது இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காசு கொடுத்து வாங்கக்கூடியதா அல்லது இறைவனுடைய அருளை கொண்டு நாம் அடையக்கூடியதா என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், நிச்சயமாக எனக்கு இது தேவைதான், ஆனால் இது கடைகளில் வாங்கக்கூடிய சரக்குகளில் என் இறைவன் அனுமதி தொல்வது கிடையாது. அந்த நிம்மதியையும் அமைதியையும் இன்று நீங்கள் கொள்ளுங்கள். அந்த நிம்மதியும் அமைதியும் என்று நீங்கள் கொள்ளுங்கள் என்றால் மனதில் அதனை விருப்பமாக கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்த அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக விளங்குவதற்காக வேண்டி இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். இதைத் தவிர காசு வேணும், பணம் வேணும் என்று கொள்ள வேண்டாம். அந்த கழுதை பேப்பர் வந்து சேரும் உங்களை நோக்கி அந்த அறிவு நாட்டின் காரணமாக. அறிவாற்றலின் காரணமாக மனிதர்களை மிஞ்சிய அறிவு இருப்பதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய செல்வங்களை உங்களுடைய காலடியில் கொட்டுவார்கள். நீங்களும் மற்றவர்களைப் போன்று எடுத்தறிவை கொண்டு படித்துக் கொண்டு பார்ப்பதையும் நம்பிக்கை கொண்டு இதில் நான் வாழ்ந்து விடுவேன் என்று நரக வேதனையிலும் புதைப்பொழிகளிலும் வாழக்கூடிய இந்த படிப்பறிவை நம்பாதீர்கள். அதனால படிப்பு வேண்டாம்னு சொல்லி அர்த்தமா இல்லை, அதனுடைய கேடுகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி களவும் கற்றுமரம். கள்ளத்தனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், முறையாக கற்றுக்கொள்ளுங்கள், அதில் முதுகலை பட்டமும் வாங்கிக் கொள்ளுங்கள். கள்ளத்தனத்தை நான் அறிந்தவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி பிறகு அந்த சர்டிபிகேட்டை காலில் போட்டு விதிங்கள். மற்றவர்கள் முன்னாடி அறிவின் நாட்களை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். ஆக கள்ளத்தனமான படிப்பு மருத்துவம் தெரியும், உயிரை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உதவத்துக்கு வெட்ட வெளிச்சம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசக்கூடிய இந்த மனிதர்களை நான் இசிலெடுத்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் கூடாது. இறை உணர்வோடு நீங்கள் கலந்துவிடுங்கள், அன்றாக நினைந்து விடுங்கள். அங்கு உங்களுடைய இறை உணர்வு பாதுகாக்கப்பட்டு ஆற்றலாக மாறி அது உங்களுடைய விருப்பமாக உங்களுடைய உள்ளத்தில் பதிந்துவிடுகின்றது. உள்ளத்தில் என்னுடைய விருப்பங்கள் ஆற்றலாக பதிந்திருக்கும் முறையில் வெளியிலிருந்து உள்ள காற்றிலிருந்து நன்மையை கிரகிக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை கிரகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனக்காக கருதுகின்றது. இதிலிருந்து என் அறிவு மலர்கின்றது. அந்த அறிவை கொண்டுதான் என்னுடைய கை கால்கள் இயங்குகின்றன. அறிவில்லாமல் கை கால்கள் இயங்கும் பொழுது புரூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், புரூஸ் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு கை கால்கள் இயங்குகின்றன, போன் அடிப்படை இயங்குகின்றது, அசைகிறது. இதில் எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த விதமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையும் அங்கு நிகழப்போவதில்லை. ஆனால் அறிவாற்றலை கொண்டு ஒரு எண்ணம் இங்கு இருக்க அந்த எண்ணம் அங்கு நிறைவேற வேண்டும். நினைத்தால் சுகம், இறை வழி மருத்துவம். எண்ணத்தில் உங்களுடைய பொருள்களை உருவங்களை உருவ வழிபாட்டை நீக்குங்கள், பணம் பொருள் இவற்றை நீக்குங்கள். உங்களுடைய இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு ஆற்றலின் காரணமாக அவ்வளவு பேருக்கும் நன்மை உண்டு, மனது சுகம் உண்டு, இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய அந்த பாதையில் எந்த விதமான தடையும் இல்லை. எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் சங்கடங்களோ இடையல்களோ தவறுகளோ பின்னர் அதன் காரணமாக வேதனைகளோ இல்லாத நிலைக்கு நான் என்னை உயர்த்திக் கொள்வதற்காக வேண்டி இன்று என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அத்தியாயம் 59-18 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டிருக்கின்றீர்கள். அறிந்தோ அறியாமலோ, உணர்ந்தோ உணர்வில்லாமலோ, நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அடிப்படை இருக்கின்றது. உடலில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த பிறகு அந்த நிமிடமே நான் உடல் வாழ வேண்டும் என்று கருதுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் உயிர் வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை அமைத்தால் அந்த உயிருக்கு உரிய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் ஒருவனை தேவையில்லை. அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய உணர்வுக்குரிய இறைவன் பார்க்கும் ஐந்து புறங்களுக்குரிய தெய்வங்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இறைவனை கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் கற்பனைகளுக்கெல்லாம் பார்க்கட்டும். மிக பரிசுத்தமானவன் உங்களுடைய இறை ஆற்றல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் சரி சொல்வது சரிதான் என்று புரிகின்றது. ஆனாலும் படக்கப்பட்டு விட்டேன் பல வருடங்களாக இதே வழிமுறைகளில், உருவத்தை நம்பியே வாழ்ந்த வழிமுறையில். இப்பொழுது தெளிவாக தெரிந்த பின்னரும் உருவத்தை நம்பக்கூடாது, அது அழியக்கூடியது, அதனுடைய அழிவை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. வானங்களும் பூமியும் உட்பட ஒரு நாள் அழியும் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். சந்திரனிலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களிலும் கருப்பு ஓட்டை விழுந்துவிட்டது என்பது தெரியும். இந்த ஆகாயத்திலும் ஓசோன் ஓட்டை விழுந்துவிட்டது என்பது தெரியும். இருந்த போதிலும் நீங்கள் அதை தடுப்பவில்லை, அதை அழைப்பவர்களும் இல்லை. பூமி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் பாலங்களாக பிளந்து கொண்டிருக்கின்றன என்பதும் தெரியும். நேபாளத்தில் நடந்தது தெரியும், இஸ்லாமாபாத்தில் நடந்தது தெரியும். இது முஸ்லீம் ஊர் அதுக்கு நடந்தது, இந்துக்கள் ஊர் அப்படி நடந்தது கிடையாது. யார் இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பூமி பாரமாக ஆகிவிடுகின்றது. இறைவனுடைய கட்டளைக்காக இன்றும் இந்த பூமி காத்துக் கொண்டிருக்கின்றது பிறப்பதற்காக வேண்டி. ஆனால் இங்கு இருப்பவர்கள் அதிகமாக உயிர் வாழ விரும்புகின்றார்கள். எனவே அது இறைவனுடைய கட்டளை பிற்படுத்தப்படுகின்றது. தீர்ப்புக்காக நாம் முற்படுத்திக் கொண்டிருப்பது ஒவ்வொன்றுமே நம்முடைய அறிவுகள். என் அறிவை நான் நம்பும் வரையில் என்னுடைய கேடுகளுக்காக நான் முற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என் அறிவு என்பது இந்த ஐந்து புலன்களைக் கொண்டு நான் அறிந்து வைத்திருப்பது, அவ்வளவுதான். வெளிப்படையான இந்த ஐந்து புலன்களைக் கொண்டு நான் அறிந்து வைத்திருப்பது என்னுடைய அறிவு. அந்த அறிவில் உங்களுக்கு கவலையும் உங்களுக்கு பயமும் தவிர நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த உத்தரவாதமும் அங்கு இல்லை. ஒவ்வொருவரும் நாளைய வாழ்க்கையை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றோம், சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு பயம் எங்கிருந்து வந்தது? இந்த இறை உணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றான். பயபக்தியோடு வாழுங்கள். நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆகாது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமும் அல்ல. இது உண்மைதானே? நான் சம்பாதிப்பது என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என்றால் ஏன் பயம் இருக்கிறது நாளைய வாழ்க்கைக்கு? அதன் மீது ஆட்சி புரிபவன் யார்? வருவதற்கு முன்பாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த பயபக்தியை என்னிடம் கோணம் மேற்கொள்ளுங்கள், பயம் வேண்டாம் இறைவனே என்று என்ன மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தில் உணர்வாக வாயை திறக்காதீர்கள், திறந்தால் உங்களுக்கு பலன் கிடையாது. பிரார்த்தனைகளை வெளியில் சொல்லக்கூடாது, அது பலனிக்காதுன்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் சொல்றது வெளியில் சொல்லக்கூடாது அல்ல, வாய்களில் மொழியக்கூடாது, உணர்வாக அமைய வேண்டும். வாய்களில் மொழியும் பொழுது அதில் அவ்வளவு கேள்விகளும் சேர்ந்திருக்கும். பேச்சு வடிவம் என்பது பொருள் வடிவம். உங்களுக்கு இப்பொழுது ஒரு உதாரணம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்னுடைய மொழிகளால் முழுமையாக வடிவமைத்துக் கொள்ள முடியுமா? நான் சோகமாக இருக்கின்றேன், இவ்விதமாக சோகமாக இருக்கின்றேன் என்பதை மொழி வடிவமாக பொருள் வடிவமாக ஆக்கி உங்களை நான் எவ்விதமாக சோகம் கொண்டிருக்கின்றேனோ அதே சோகத்தை உங்களுக்கு அறிவித்துட முடியுமா? அல்லது ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியுமே தவிர, அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அவங்க கஷ்டம் புரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு தேவை இறைவன் எனக்காக உருவாக்கும் பொழுது அதனை நீங்கள் மொழி வடிவமாக ஆக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை கொண்டு நீங்கள் அறிய முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் படிக்கின்றேன் என்றால் இந்த மொழியை கொண்டு இல்லை, இதில் என்ன உள்ளுக்குள் அடங்கியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். என் இறைவனுடைய உதவி வேண்டும். ஷைத்தானுடைய அறிவு டிக்ஷனரி கிராமரை வச்சுக்கிட்டு பார்க்கறது ஒன்றுக்கும் உதவாது. அந்த மொழி வடிவத்தை நீக்குங்கள். ஏனென்றால் உள்ளத்தில் இருப்பதை மொழியாக உங்களால் வடிவமைத்து அந்த உள்ளத்திற்குரிய செய்தியை முழுமையாக அந்த உணர்வை கொண்டும் உயர்படுத்தி கொண்டும் உங்களால் பேசிட முடியாது, எழுதிட முடியாது. இது உண்மைதானே? எவ்வளவுதான் நான் முயற்சி செய்தாலும் சரி, இறைவனுடைய அனுமதி இல்லாமல், அந்த தொனியில் ஒரு உயிரோட்டம் இல்லாமல், அந்த உயிரோட்டத்தில் ஒரு ஆற்றல் இல்லாமல், அவனுடைய அனுமதியை கொண்டு இல்லாமல் உங்களுடைய உள்ளத்தில் பதியாது. நான் பெருமை கொண்டு பேசினேனால் ஒரு மணி நேரம் பேசினாலும் சரி, வாழ்க்கை முழுமையும் பேசினாலும் சரி, வீண். இறைவனுக்காக நன்மையை தேடி எனக்கும் நன்மையை நாடியவனாக, உங்களுக்கும் அந்த நன்மையை கருத்துக்களோடும் உணர்வோடும் பயபக்தியோடும் இது நல்ல முறையில் போய் சேர வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தோடும் பேசும்பொழுது என்னுடைய உதவி அங்கே இருக்கும். அப்படியானால் எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் உண்மை இருக்கின்றதா, அது இருக்கக்கூடிய சத்தியத்தின் மீது உண்மை இருக்கிறதா என்று கேட்டால் சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்பிக்கை என்பது பொருளா? வார்த்தையில் உங்களுக்காக அதை வடிவத்தில் கொள்ள முடியுமா? அது உணர்வாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கையை எப்படி கொள்வது என்று வார்த்தை வடிவமாக உங்களுக்கு நான் அறிவிக்க முடியுமா? உடற்பயிற்சி மூலமாக அறிவிக்க முடியுமா? சொல் பயிற்சி மூலமாக அறிவிக்க முடியுமா? அல்லது நம்பிக்கை நம்பிக்கை தான் உணர்ந்தால்தான் முடியுமே தேர்வு சொல்லால் முடியாது என்று கூறியிருக்கிறார். அப்படியானால் இந்த மொழிக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதை படித்து வைத்துக் கொண்டு நான் படித்தவன் என்று கூறுவதற்கும் நம்முடைய அறிவும் அழுகி போய் நானும் நாசமாகிவிட்டேன், இதை கொண்டு பெருமைப்படுவேன். நானும் மொழிக்கு பின்னாடி கூடிய சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களா என்று கேட்கின்றான். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களா என்று உங்களை அங்கீகரித்துக் கொள்ளவில்லை, அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே அப்படின்னு கேட்கும். அப்படி சார், உண்மைதான், நம்பிக்கை கொண்டவர்கள் உங்களுக்கு சொல்லிட்டு தெரியுறீங்க. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களா என்பதற்கான அடுத்த அடையாளம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான் நாளைய வாழ்க்கையை பற்றி பயத்தை. யாரொருவருக்கும் பயமோ கவலை இல்லாமல் இல்லை, யாரொருவருக்கும் நோய்கள் இல்லாமல் இல்லை. வறுமையை பற்றிய பயமும் நோயை பற்றிய கவலையும் தன்னுடைய சந்ததிகளை பற்றிய இன்னும் பெரும் கவலையும் இறந்தவற்றை பற்றிய துக்கங்களும் அப்பளும் அடங்கியிருக்கின்றன. இதில் எந்த ஒன்றை நீங்கள் நிராகரித்தீர்கள்? எடுத்துள்ளீர்கள் அவனுக்கு அனுமதி இல்லாமல். நாளைய வாழ்க்கை பற்றிய பயம், தூக்கம் வரவில்லை, கவலை வரவில்லை, கவலை வந்து கொண்டிருக்கின்றது, மேலும் பல குழப்பங்கள். என்னுடைய அறிவை கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் நான் என்னுடைய கற்பனைக்கு கொண்டாகிவிட்டது. எதுவும் நடக்குமா நடக்காதா என்று தெரியவில்லை. ஒவ்வொன்றாக நான் நிகழ்த்தி பார்ப்பதற்கு முன்பாக என் காலமே முடிந்து போய்விடும் போலும். பலகீனமான என்னுடைய சந்ததிகளை நான் விட்டுச் சொல்கின்றேன், அதை பற்றிய கவலையும் தொடர்ந்து கொண்டது. இப்பொழுது என்ன செய்வீர்கள்? இறைவனே என்ற அந்த ஒரு உணர்வை தேவை. எல்லா வழிகளும் மூடப்பட்டுவிட்டன உங்களுக்கு என்பதை முன்னறிவிப்பாக அறிவிக்கிறது. அஞ்சிக் கொள்ளுங்கள். எதனை உங்களுடைய பயமாக நான் அறிவித்தேனோ, எந்த பெருமையை கொண்டு வாழ்ந்தீர்களோ அந்த பெருமை உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை இன்று நான் அறிவிக்கின்றேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, அஞ்சிக் கொள்ளுங்கள், பயபக்தியோடு இருங்கள் என்று ஒவ்வொரு வேதமும் சொல்லும். உள்ளத்தோடு இருங்கள் என்றும் சொல்லும், இறைபக்தியோடு இருக்கும் என்றும் சொல்லலாம். இவ்வளவும் பயந்தான் இறை உணர்வுக்கு அஞ்சுங்கள். இங்கு நீங்கள் உங்களுடைய இறைவனை உணரவில்லை என்றால் எந்த கோயிலும் கிடையாது உங்களுக்கு, எந்த வழிபலையும் கிடையாது உங்களுக்கு. இந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தை விட்டு இறங்கிவிட்டார், வெளியேறிவிட்டார். பூசாரிகள் நம்மை வெளியேற்றினார்கள் இங்கு கட்டிடங்களுக்கு வாய்ப்பு. அப்படி என்றால் இந்த கட்டிடத்திற்கு பெயர் என்ன அறிய வேண்டும். உயிரோட்டம் உங்களுக்கு அவசியம். அதிலிருந்து பின்னுக்கு செல்லுங்கள். அந்த உயிரோட்டத்திற்கு பின்னால் இருப்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதன் மீது என்றால் ஒரு விருப்பத்தின் மீது. அந்த விருப்பம் இறைவனுடைய வாக்கு. அந்த இறை ஆற்றல் என்ற நெஞ்சில் அமைந்திருக்கின்றது. இந்த புண்ணியத்தில் தங்குங்கள். பயம் என்பது சத்தியம். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவித்துவிட்டது. எந்த அளவுக்கு நான் இன்று என்னுடைய பணத்தையும் மக்கள் தொகையையும் கொண்டு நான் சிறப்பாக வாழ்ந்துடுவேன், எனக்கு பணம் இருக்கிறது என்று புரிகின்றார்களோ, இறைவன் புரிகின்றான் பணத்திற்கு எதற்காக என்ன தேவை என்று கேட்டால் உணவை படைத்தவன் நான் தான், நீங்கள் அல்ல. அந்த உணவை விளைவித்தவன் நான் தான், நீங்கள் அல்ல. அந்த உணவுக்கு உயிர் சக்தியை அமைத்துக் கொண்டிருப்பவன் நான் தான், நீங்கள் அல்ல. அந்த உணவிலிருந்து கேடுகளை நீக்கி கழிவுகளாக வெளியேற்றி நன்மைகளை மட்டும் உங்களுடைய உயிர் சக்தியாக மாற்றி உங்களுடைய உடலோடு கலக்க செய்தது நான் தான், நீங்கள் அல்ல. வயத போட்டா போதுமா? வாயை திறக்க கூட முடியாத அளவுக்கு அங்கு நாக்கு அழுகி போய்விடும். கேன்சர் வந்துடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல. வாயை மூடக்கூட முடியல, அந்த அளவுக்கு பெயின். உயிர் போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் நீங்கள் வாழ வேண்டியவர்கள். குறிப்பிட்ட காலத்தோடைய முடியும் முறைகள். நீங்கள் உங்களை மயத்துக்கொள்ள உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு தைரியமும் வராது. இறைவன் அனுமதிக்க தேவையில்லை, இறைவன் அனுமதிக்கவும் போவதில்லை. அந்த உயிரோட்டம் செத்து முடியும் வரையில் நான் அதை அனுபவிக்க வேண்டும். இந்த பயம் வறுமையிலும் ஆகிவிடும். நாளைக்கு எனக்கு ஒன்றுமில்லை என்றால் உணவுக்கு என்ன வழி? நடுவீதிகளை தெரிய வேண்டுமா? நானும் என் குழந்தைகளும் சந்ததிகளும் இப்பொழுது உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளட்சம் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்கிறேன் என்று கூறக்கூடியவர் யார்? என்றென்றும் நான் சுகபோகியாக வாழ்வேன் என்று கூறக்கூடியவர் யார்? நீங்கள் எவ்வளவு பணம் வசந்தாலும் சரி கூறக்கூடியவர் யார்? ஒருபோதும் முடியாது. அப்படி இருக்கும் நிலையில் இன்று உங்களுக்காக அறிவித்திருப்பதை நீங்கள் சத்தியமாக கொள்ளுங்கள். சத்திய வாழ்க்கை மீது அமையுங்கள். உள்ளட்சத்தோடு வாடுங்கள், பணிவோடு வாடுங்கள். இப்பொழுது நான் என் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். பணிவுடன் திரும்ப வேண்டுமா அல்லது இதுவரை இருந்த பெருமையை கொண்டு நான் திரும்ப வேண்டுமா? என் பணம் என்னை காப்பாற்றும், என்னுடைய மக்கள் தொகையினை காப்பாற்றும், என்னுடைய அதிகாரிகள் என்னை காப்பாற்றுவார்கள், எனக்கு எல்லா விதமான செல்வாக்கம் இருக்கின்றது, சொல்வாக்கம் இருக்கின்றது, எனவே நான் சிறப்பாக வாழ்ந்துவிடுவேன் என்று ஒரு சிறு கஷ்டம் வருவதற்கு முன்பாக நீங்கள் சொல்லியிருக்கலாம், எண்ணியிருக்கலாம், எண்ணிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஒரு துயரம் வந்துவிட்டால் அப்பொழுது தெரியும், இடிவிழுந்தால் போன்று. அந்த நேரத்தில் எனக்கு எல்லா வழிகளும் விடப்பட்டு விட்டன. நான் கொண்டிருந்த நம்பிக்கை அவ்வளவும் தகர்ந்து விட்டது. ஒரு நொடிப்படுதல் நிகழ் நடக்கும் இது. அந்த நேரத்தில் என் இறைவனே என்று திரும்புகிறேன். அதற்கு முன்பாகவே அந்த தீர்ப்பு உங்களுக்காக நிறைவேறுவதற்கு முன்பாகவே நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய இறை உணர்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உணர்வின் இறைவன், உள்ளத்தின் இறைவன், நாளைய வாழ்க்கையின் இறைவன் நன்றாக அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கிருந்து வெளியேறாதீர்கள். எப்படி நான் மசூதிகளுக்கு செல்ல மாட்டேனோ அதுதான் உங்களுக்கும். 35 வருடங்களுக்கு முன்பாக வெளியேறியவன், அதிலிருந்து தான் இறைவனுடைய பாக்கியமே எனக்கு இங்கிருந்து கிடைக்கிறதே தவிர. எண்ணம் உங்களுக்குள் ஒரு சுகத்தை நிறைவேற்றும் என்றால் அந்த சுகத்திற்கு பின்னால் இறைவனுடைய ஆற்றல். இந்த ஆற்றலில் நான் தங்கியதன் காரணமாக இறை வழி மருத்துவம் என்பது சாத்தியமாயிற்று. உங்களுக்கு இப்பொழுது நம்புவதற்குரிய அந்த சூழ்நிலைகளும் உருவாகி இருக்கின்றது. சாட்சியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இதற்கேற்பாலும் இதை விட்டு வெளியேறக்கூடாது. உண்மையான இறைவன் யார் என்பதை முஸ்லிம்களுக்கு அறிவிக்கின்றேன். இங்கு உணர்வாக அறிவிக்கக்கூடிய மாபெரும் சக்தி, படைக்கும் சக்தி அல்லாஹ் என்ற அறியுங்கள். அவன்தான் படைப்பவன். படைப்பவன் என்று கூறும்பொழுது மறைவான செய்தியும் அங்கு இருக்கின்றது. உருவமாக படைப்பவனா அல்லது உயிரை படைப்பவனா? உருவமாக படைப்பது இந்த 5 பொருள்களுக்கும். உயிராக அவனுக்கு முன்பாக படைக்கின்றான். உயிர் அணுவுக்கு முன்பாக அந்த உயிரோட்டத்தின் திறக்கை அமைக்கின்றான். அவன் யார்? அவன் அந்த படைப்பாளன். படைப்பாளன் என்று சொல்லும் பொழுது பொருளை பார்க்காதீர்கள், இல்லை, என் உள்ளத்தில் எப்பொழுது படைத்திருக்கின்றான், சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள் என்று ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்ற உள்ளத்தில் மட்டும்தானா? நான் இதனை நம்புகின்றேன், நீங்கள் படைத்ததை நம்புகின்றீர்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். படைத்ததை நம்பும் பொழுது நாம் உருவ வழிபாட்டு மேற்கொண்டிருக்கின்றோம். உருவங்கள் அழியக்கூடியது. அழிவுக்குரிய இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஷைத்தானை ஏற்றுக்கொண்டோம் தெய்வங்களாக. இனி அழிவை தவிர நாம் பார்க்க இருப்பதும் அனுபவிக்க இருப்பதும் வேதனைகளும் அமைதியின்மையும் குழப்பங்களும் கலவரங்களும் பீதி அடையக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் என்ற அளவுக்கு வந்துவிடுவோம். இந்த நிலை வருவதற்கு முன்பாக இப்பொழுது உள்ளட்சம் இருக்கின்றது. உள்ளத்தில் இறைவன் அறிவிக்கின்றான், உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகும், உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் விடடுக்கு இறைத்த நீருக்கு ஒன்று, எந்த பயனும் எந்த நன்மையும் அது கிடையாதவர்களுக்கு. இது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், உங்களுடைய அறிவை கொண்டு, கல்வியறிவை கொண்டு வீதிகளில் அலையுங்கள். வேலை இல்லை என்று. பிறகு வேலை செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடியாகவே இருக்கின்றது, விசாலமாக வாழ முடியவில்லை, இப்பொழுது மன நெருக்கடியில் நீங்கள் ஆகின்றீர்கள், சுகங்களில் வாழ முடியவில்லை, விசாலமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை, இப்பொழுது நெருக்கடி தான். உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய பணத்தையும் கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கை. தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட மிக கெட்ட வாழ்க்கை வழிமுறை. ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் அனுப்புவதற்கு முன்பாக கலவும் கற்றுமர இந்த கலவை நீ படைத்துப் போகின்றாய், முழுமையாக கற்று தேர்ந்துவிடு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு. இப்பொழுதுதான் நீ இந்த உலகத்தை பற்றி அறிந்திருக்கின்றாய். மிக கெட்ட உலகம், மிக கெட்ட படிப்பு. இந்த படிப்பை கொண்டு நீ பணத்தை சம்பாதிக்க முடியும். அதற்கு முன்பாக எவனிடமாவது கூலி வேலைக்கு அமர வேண்டும். இறைவன் உங்களை சுதந்திர மனிதனாக படைத்தானா அல்லது கூலியாளாக படைத்தானா என்று கேட்டால் சுதந்திரமாக உணர்வை கொண்டு படைத்திருக்கின்றான். எவனுக்கும் எக்காலத்தையும் வேலை செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. ஆனால் ஆரம்ப முதலாகவே நீ படிக்க வேண்டும், மார்க் வாங்க வேண்டும், நல்ல கூலிக்காரனாக நீ போக வேண்டும். பிறகு அங்கிருந்து கூலி வேலையை பார்த்து கொண்டு கூலிக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டு பிறகு நெருக்கடியான வாழ்க்கை, பட்ஜெட் வாழ்க்கையை நடத்து. இறுதி வரையில் அடிமையாக நீ வாழ்ந்துவான். இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நீ வாழ முடியாது. இந்த வாழ்க்கையை கொண்டு நாம் சிறு குழந்தை முதலாக படிப்பு படிப்பு என்று உள்ளத்தின் வெளியேற்றி பள்ளிக்கூடங்களுக்கு, எப்படி மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சொல்கின்றோமோ அதே போன்றே உள்ளத்தை விட்டு வெளியேறி பள்ளிக்கூடங்களுக்கு சொல்கின்றோம். அங்கு அறிவிக்கிறது இந்த புலன்களுக்கு மட்டும், அழியக்கூடிய புலன்களுக்கு மட்டும் வீணானவற்றை கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உடல் தோல் முழுவதும் உங்களுடைய உடலாக இருக்கின்றது. கண்கள், காது, மூக்கு, வாய், இந்த ஐந்துக்கும் நீங்கள் அறிவை கற்றுக்கின்றீர்கள். அழியக்கூடிய அறிவு, அதை கொண்டு உங்கள் உயிரோட்டத்திற்கு நீங்கள் ஒருபோதும் அந்த அறிவை கொண்டு ஒரு நன்மையையோ ஒரு உண்மையோ அறிந்து நீங்கள் செயலாற்ற முடியாது. உங்களுடைய நன்மைக்காக வேண்டி இதனையும் நீங்கள் அறியுங்கள். ஒரு குழந்தை உருவாவதற்கு உங்களுக்கு தேவை ஒரு முட்டை, ஒரே ஒரு உயிரணு, ஒரு உயிரணு. இதற்காக 12 கோடி உயிரணுக்கள் வெளியாகின்றன. அதிலிருந்து இந்த முட்டையானது தேர்ந்தெடுப்பது அதற்குரிய ஒன்றைத்தான். இங்கே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சேர்ந்தது சொன்னால் மூளையை கலைஞர் போது யாரை சேர்ந்துவிட்டோம் தெரியும். 12 கோடி அணுக்களிலிருந்து ஒன்றை சேர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது அந்த ஒரு உயிரணு கருமுட்டையானது. அதற்கு நிகரான கருவட்ட உயிரணுக்கு தான் அது இருக்க முடியும். பல உயிரணுக்கள் நீங்கிவிடுகின்றன, மாபெரும் ஆற்றல் கொண்ட உயிரணுக்கள் நீங்கிவிடுகின்றன. இந்த ஒரு கருமுட்டைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அதை மட்டும்தான் சேர்ந்திருப்பேன். அப்படியானால் எந்த அளவுக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய மனதின் ஆற்றலில் ஒழுக்கத்தையும் அழகையும் பேணிக்கொள்ள வேண்டும், மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு படைப்பை நாம் உருவாக்குவது. நீங்கள் உங்களுடைய சத்தியத்தின் பக்கம் விரும்பினால், என்னுடைய சந்ததி இறைவனுடைய ஆற்றலை கொண்டு வளர வேண்டும் என்று விரும்பினால், பயபக்தியோடு உங்களுடைய உறவுகள் இருக்க வேண்டும். கெட்ட உணர்வுகளோடு இருக்கக்கூடாது. பெண் கெட்டுவிட்டாள் என்று கூறுவது இந்த அடிப்படையில் தான். ஆனால் பெண்ணை மட்டும் கூறினோம், ஆண் அதற்கு முன்பாக கெட்டுவிட்டான். எனவே உயிரோட்டமுள்ள 12 கோடி அணுக்களில் மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த உயிரினங்கள்லாம் நீக்கப்பட்டு விடுகின்றன. இந்த பெண்ணுடைய கர்ப்பத்திற்கு அந்த கருவணுவிற்கு சென்னையில் உள்ள முட்டை கழுவுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அதனை மட்டும் நான் கிடைக்கும். என் குழந்தை, என் சந்ததி, நாசமாக போன ஒரு குழந்தைய, மூக்கு மொழி மாற்றி குழந்தையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அறிவாற்றல் மிக்க குழந்தை எனக்கு வேண்டும். எந்த வீட்டில் பார்த்தாலும் மூக்கு நடிக்கிற அந்த மூக்கு மொழியமாக இருக்கக்கூடிய குழந்தை, எதை கேட்டாலும் வேண்டும் வந்து முடிக்கக்கூடிய இந்த குழந்தை வேண்டாம். வெள்ளையாக இருக்கிறது, சோபா இருக்கிறது, மண்ணாங்கட்டி பிறந்தது தொடக்கம். அறிவாற்றலோடு வேண்டும். நீங்கள் நினைவு கூற வேண்டும், காந்தி, நேரு இந்த இரண்டில் லட்சணமானவர் நேரு, அவலட்சணமான முகம் ரெண்டு பேருக்கிடையே காந்தி தான். இந்திய மக்கள் அவ்வளவு பேரும் காந்தியின் பக்கம் நின்றார்கள். அந்த அறிவாற்றல் வேண்டும். அறிவு முக்கியம், அழகோ நிறமோ கருப்போ சிகப்போ முக்கியமல்ல, அந்த அறிவின் அழகு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒவ்வொருவரும் மனதில் வைத்திருப்பது எனக்கு சிகப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், மூக்கு மொழியமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறது தேவை. அத்தப்படி அறிவாற்றல் மிக்க ஒரு குழந்தை, ஞானம் மிக்க குழந்தை வேண்டும் என்று ஒருவரும் ஆசைப்படுவதில்லை இன்று முதலாக. அந்த அறிவாற்றல் மிக்க குழந்தை வேண்டுமென்றால் டாக்டர்கள் என்ற ஒரு நச்சு சக்தி கூடாது. டாக்டர்களிடம் இருப்பது மருந்துகளா இல்லையா? உணவுக்கும் மருந்துக்கும் இடையே மருந்து என்பது விஷம், உணவு என்பது உயிரோட்டம். உயிரோட்டத்தை கொள்வது மருந்து. தெரியுமா? தெரியாது. அந்த உயிர் அணு உருவாகி கருத்தெடுத்து அந்த நாள் முதலாக நான் மருந்தை கொடுக்கின்றேன், வாழ வைக்கின்றேன் என்று கூறுகின்றேன். அந்த ஒரு உயிரணுவில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் தான் இவ்வளவு பெரிய 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனை படைக்கின்றது. கண், காது, மூக்கு ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட அளவின்படி எங்கிருந்து அமைய வேண்டுமோ அந்த திறனோடு அமைகின்றது. அந்த உயிரோட்டத்தை தடை செய்யக்கூடிய இந்த மருந்து, மருந்து என்பது பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அது உயிரோட்டம் கிடையாது. ஆனால் அங்கு உயிரோட்டம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அணுவிலிருந்து உயிரோட்டம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்க்க முடியுமா என்று கேட்டால் பார்க்க முடியாது. எப்படி இந்த மருந்தானது அந்த உயிரோட்டத்தை தொட முடியும்? விஷமானது அந்த உயிரோட்டத்தை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை எப்படி தொட முடியும்? அது பார்க்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றலாக இருக்கும் பொழுது இந்த பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அதை தொட்டுவிட முடியுமா? காற்று இருக்கிறது, காற்றை நான் தொட முடியுமா என்று கேட்டால் கிடையாது, முடியாது. ஏனென்றால் பார்க்க முடியாது. இது பார்க்கக்கூடிய ஒரு பொருள், தொட முடியாது. இவ்விதமாக காற்றையே நான் தொட முடியாது என்று இருக்கும் பொழுது உயிரோட்டத்தை, காற்றுக்கு அடங்கக்கூடிய இந்த உயிரோட்டத்தை நான் தொட்டுவிட மருந்துகளை கொண்டு பார்க்கக்கூடிய பொருள்களை கொண்டு என்று எண்ணுகின்றோமே, எந்த அளவுக்கு நாம் நோக்க முடியுமாக பிறந்திருக்கணும் என்று பாருங்கள். அறிவற்று நம்முடைய பெற்றோர்கள் எதனை விரும்பினார்களோ அப்படித்தான் வளர்ந்திருக்கின்றோம் பாருங்கள். பெண் முட்டையும் கெட்டது, ஆணவம் கெட்டது, என் பெற்றோர்களும் கெட்டார்கள், என்னுடைய முன்னோர்களும் கெட்டார்கள். நான் மூக்க முடியுமாக பிறந்தவர்கள் அறிவாற்றல் மிக்க குழந்தையாக நான் பிறக்கவில்லை. இப்பொழுது உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள், இறையாற்றலோடு தனக்குத்தானே விளங்கக்கூடிய ஒரு படைப்பு வேண்டும் இறைவனே சந்ததியாக என்று கேளுங்கள். டாக்டர்களிடம் செல்லும் பொழுது இருக்கக்கூடிய ஏற்கனவே அங்கு கெட்டுவிட்ட கருணவும் கெட்டுவிட்ட ஆனந்தமும் இணைந்து ஒரு ஏதோ ஒரு குழந்தை வடிவமாக வெளிவருவதை காத்திருக்கிறது. அதில் போய் நீங்கள் இன்னமும் மருந்துகளை சேர்த்து டாக்டர்களை நம்பி கடைசியில் அந்த குழந்தைக்கு பாடம் கூட கிடையாது, சுகப்பிரசவமும் கிடையாது, கர்ப்பப்பையும் தளர்ந்துவிடும், ஆபரேஷன் செய்து வெளியிருக்க வேண்டும். பின்னர் அவர்களுக்கு இடுப்பு பெருத்துவிடும், உடலும் மோதி போகும், அவர்கள் சொல்லக்கூடிய அவல நோய்களும் அவர்களுக்காக வெளியாக இருக்கும். இது போடியுடன் தைராய்டு, பிபி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி டிசீஸ் என்னென்ன இடம் இருக்குது அந்த இடம் அவ்வளோ இந்த டாக்டர்கள் பெருக்கின்றன. தான் உயிரை காப்பாற்றுவேன் என்று எந்த அளவுக்கு இந்த உலக மக்கள் அவ்வளோ பேரும் மதிகட்டு விட்டார்கள். இனி இந்த மனிதர்களில் யாரையேனும் ஒருவரையும் நம்பினாலும் சரி, நான் இறைவனை மறந்துவிட வேண்டியதுதான். இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடையாது என்பதை இன்று நாம் தெளிவாக இருந்துகொள்ளலாம். டாக்டர்களிடம் சென்று நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று யார் கூறுகின்றார்களோ அவர்கள் இறைவனை இழந்து விட்டார்கள். இறைவனை மறக்கவில்லை, தங்களையே மறந்துவிட்டார்கள். கொடும் பாவிகளுக்கவர்கள் தான். தெளிவாக தெரிகிறதா? தனக்குத்தானே கொடும் பாவி, மற்றவர்களுக்கு தேவையில்லை. தான் தனக்கு செய்து கொள்ளக்கூடிய இந்த கேடுகை தேவை வேறு என்ன கேட்டிருக்க முடியும்? பிறகு இறைவனை என்று திரும்பும். எந்த இடம் திரும்புகின்றீர்கள் முதலில் அதை போல? எந்த இடம் திரும்புகின்றீர்கள்? உள்ளத்தின் இறைவனா அல்லது இதுவரையில் நீங்கள் புறக்கணித்தீர்களே, மறந்தும் போய்விட்டீர்கள், இனி அந்த இறைவன் யார் என்று தெரியாது, இப்பொழுது இறைவனை என்று கருதுகின்றீர்களே, நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பவில்லை, அவன் உங்களுக்கு சிவசாய்க்கவும் இல்லை என்றோ நீங்கள் அவனை விட்டு விலகி வெகு தொலைவுக்கு சென்று விட்டீர்கள். இனி நீங்கள் இறைவனை என்று கூப்பிடுவது மீண்டும் அந்த அழிவைத்தான். இன்று நீங்கள் ஒரு அழிவை நாடுங்கள், பல அழிவுகளை நாடுங்கள். இந்த இறைவனுடைய கோபத்தின் மூலமாக வரக்கூடிய பெரும் சாபக்கேடாக இருக்கும் அந்த நாளில் மரணத்தை பார்த்துட்ட பிறகு என் இறைவனை என்று கூறுவது. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் இதுதான். இந்த கண் அகக்கண் கெட்டுவிட்டது, இங்கு உள்ளத்தில் இறைவனை மறந்தாகிவிட்டது, மறைத்தாகிவிட்டது. பெருமையோடு வாழ்ந்தோம், மிக கெட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தோம், மிக கெட்ட வழிமுறையில் வாழ்ந்தோம். இனி அது கூடாது. உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள், இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். இறைவன் என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. முதலில் அதை மனதிற்கு அறியுங்கள். பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இந்த 5 புலன்களும் எனக்கு காண்பித்தது வெறும் மாயை தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை இனிமேல் சரி, அகிலங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவாலயங்கள், இறை இல்லங்கள், கோயில்கள், திருத்தலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கு நிகரான எதுவும் இல்லை என்று முதலில் இதன் தஞ்சமடைந்துவிடுங்கள். இதன் பிறகு நீங்கள் எங்கும் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இறைவனுடைய நேரடியான அனுகூலத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வாழ்க்கையை வேண்டும். எந்தெந்த நோயெல்லாம் டாக்டர் சொன்னாங்களோ இல்லை என்று கூறுகின்றான். சுகமாகுங்கள். சுகம் என்பது பொருள் அல்ல. தைராய்டில் வலி இருக்குது, கட்டியிருக்குது, சுகமாகுங்கள். சுகம் என்பது தைராய்டு கொண்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக சுகமாகுங்கள். என்னுடைய வாழ்க்கையின், என்னுடைய வாக்குகளின் மீது சுகமாகுங்கள். ஒரே ஒரு உயிரணுவிலிருந்து தான் இவ்வளவே படைத்தேன். அந்த உயிரளவுக்கு வாருங்கள். அதற்கு முன்பாக உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பக்கம் பாருங்கள். அழகான செய்தி சுகமாகுங்கள் என்று ஒட்டுமொத்தமாக நுனி முடி முதல் நுனி நகம் வரை சுகமாகுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக தன்னுடைய வாக்கை லேசாக அமைத்திருக்கின்றான். சுகம் என்பது ஒட்டுமொத்த உடலுக்கும் உயிரோட்டத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த உயிரோட்டம் நம்பிக்கையிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த நம்பிக்கை உங்களுடைய அழகான விருப்பமாக இறைவன் அறிவித்தான உணர்வு அந்த உணர்வின் மீது இருக்கின்றது. அந்த உணர்வும் ஆற்றல் மிக்கது, இறைவனுடைய ஒரு வாக்காக இருக்கின்றது. அந்த வாக்கின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். தெய்வ வாக்கு இதை படிப்பதன் காரணமாக இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாம் அறியக்கூடிய அந்த பாதையின் பக்கம் திரும்ப வேண்டும். என் இறைவனே எனக்கு அறிவு கிடையாது என்று பாருங்கள். இப்பொழுது இறைவனுடைய அறிவிப்பு அங்கு உங்களுக்கு நன்றறிவாக வளரும். நம்பிக்கை கொண்டவர்களே என்று குறிப்பிடும் பொழுது நீங்கள் நம்பிக்கணும் என்று ஏற்றுக்கொண்டானா அல்லது நம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அடுத்தரையின் பாருங்கள். இதெல்லாம் இதுதான் பாருங்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், சும்மா அஞ்ச சொல்ல அச்சம் இருக்குது. உள்ள அச்சம் இருக்குது. நான் அமைத்திருக்கின்றேன் நாளை வாழ்க்கை பற்றி. ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டமும் நாளைக்கு மிகப்பெரிதாகி பெருந்தன்பங்களில் ஆகக்கூடிய அந்த நிலை வர வேண்டாம் என்ற அந்த அச்சம் என் மீது கொள்ளுங்கள். இந்த அச்சம் என்பது நான் அறிவிக்கின்றேன். இறுதியாக என்னை மறந்துவிட்டு தொலைத்துவிட்டு என்னை நீங்கள் நிராகரித்துவிட்டு மனிதர்கள் கூறுகின்றார்கள், நீ நிராகரித்துவிடு என்று கூறுகின்றார்கள். இப்போ நான் இந்த காலத்தில் நீ படிச்சிருக்கிற இந்த சமயத்தில் இப்போ டாக்டர் நான் டாக்டர்னு நம்ப மாட்டேன், நான் கடவுள் நம்பளை சொல்லலாமா? நான் படிக்க படிக்க கடவுளை மறந்துடுவேன், படிச்ச அடையாளமே தெரியலையே கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று டாக்டர்கள் கூறுகின்றார்கள். அவங்களும் கேளுங்கள், நீங்கள் கடவுளையும் நம்புகிறது தானா, பூஜை வீட்டில் இருக்குதா, கோயிலுக்கு போகிறது தானே கேளுங்க. ஆமாம். பிறகு இந்த வார்த்தையை பேசுகின்றிருக்கேன். படித்தவர்கள் மாதிரி தெரியுது, இப்போ போய் இதெல்லாம் நம்புறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன நேர்ந்து விட்டது? அவர்கள் இத்தகைய பொய்யர்கள் என்பதற்கு வெளிப்படையான சாட்சியமாக அவர் இருந்து கொண்டிருக்க அதையும் கண்புறாக பார்த்து கொண்டிருக்க நிலையில் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று சென்றோமே, உங்களுடைய வந்து கேடு. இறுதியில் நீங்கள் மரணம் அடைமறையில் இடங்கள் கைவிடுகின்றான். மரணத்தை பார்க்கக்கூடிய அந்த நிலையின் போது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அந்த நேரத்தில் நாம் நன்றுணர்வு பெறுகின்றோம். இப்பொழுது இரண்டு வார்த்தை இந்த நேரத்தில் தானா? இதற்கு முன்வரையில் நன்றறிவு இருந்தும் சென்னை நிராகரித்து மனிதர்களை பெருமைப்படுத்தி அவர்களுடைய கைகளில் நீங்கள் நிலை குடிந்து போய் குற்றிலும் குறைவாக ஆன பிறகு உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று தெளிவாக தெரிந்த பின்னர் நான் மரணம் அடைந்து விடுவேன் என்று நீங்கள் உறுதி கொண்ட பின்னர் என்ன திரும்புகின்றீர்களே, உங்களுக்கு என்ன இருந்தது? இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று எதனை கொண்டு நீங்கள் நம்புகின்றீர்கள்? நான் மரணத்தை பார்த்து, இந்த மரணத்தை பார்த்து மரணம் அடைந்து விடுவேன், இனி எனக்கு மரணம் தான் வேறு கதி இல்லை என்பதற்கு முன்பாக நான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அணுவளவு என்ன முட்டி கொண்டிருந்தது, கிடைத்து விடலாம் என்று அந்த நேரத்தில் கூட திரும்பவில்லை. முற்றிலுமாக என்னுடைய வாக்கை அழித்து விட்ட பிறகு, மனிதர்களை நம்பி சீரழிந்த பிறகு, பெருமை கொண்டவர்களாகவும் தங்களுடைய பணத்தை ஊருக்கு காண்பதற்காக செலவு செய்து கொண்டிருந்தீர்கள், பெரிய பெரிய டாக்டர் பார்த்தேன்னு சொல்லிட்டு இறுதியாக மரணம் அடையும் அந்த நேரத்தில் நீங்கள் கொல்லக்கூடிய அந்த உணர்வின் காரணமாக எந்த பலனும் கிடையாது என்பதை இன்று நாம் அச்சம் கொள்வோமாக. இப்பொழுது நாம் அறிய வேண்டும், நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பமையானால் உள்ளச்சம் கொள்ளுங்கள், உள்ளத்தின் மீது அச்சம் கொள்ளுங்கள், உள்ளத்தில் கூட இறைவனுடைய வாக்குகளின் மீது அச்சம் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. உள்ளுக்குள் திருந்துவிடுகிறானால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், மாபெரும் கருணையாளன், கிருபையுடையவன், அருளாளன், நிகரில்லாத இறக்கமுடையவன், மனிதர்கள் மீது அன்பு பாராட்டுவான். இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் நீங்க வேண்டும், அதற்கு மாறாக வேறு வழிகளை என்பதை மறந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இன்று நான் எதனை நிராகரிக்கின்றேனோ, இறைவனை நம்பக்கூடாது, நான் மனிதர்களைத்தான் நம்ப வேண்டும் என்று நான் நிராகரிக்கின்றேன். இது என்னுடைய தீர்ப்புக்காக முற்படுத்தப்பட்டிருக்கிறது. எதனை நான் நிராகரித்தேனோ அது உங்களுக்கு நிகழ வேண்டியதாக இருக்கின்றது. இன்னும் இறைவன் தீர்ப்பு செய்யவில்லை, அதற்கு முன்பாக பல காலத்துணை நிர்ணயிக்கின்றான். நீங்கள் தீர்ந்ததற்கான பல அத்தாட்சிகள் உங்களுக்காக காட்டப்பட்டுக் கொண்டும் இருக்கும். அந்த அத்தாட்சிகள் மிகப்பெரிய அத்தாட்சி மனதில் இருக்கக்கூடிய அந்த அச்சம் உள்ளட்சம் பயபக்தி. அந்த உள்ளட்சத்தின் காரணமாக, அறிவிப்பின் காரணமாக, எச்சரிக்கையின் காரணமாக நீங்கள் அச்சம் கொள்கின்றீர்களா என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இது சத்தியமானது, இதனை நீங்கள் நிராகரித்துவிட்டால் இது உங்களுக்கு நிகழ்வதிலிருந்து தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலோ உங்களிலோ நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அது முன்னரே பதிவு செய்யப்படாமல் தீர்மானிக்கப்படாமல் உங்கள் மீது நிகழ்வதில்லை. உங்களிலோ பூமியிலோ நிகழக்கூடிய எந்த நிகழ்வும் உங்கள் கால்களுக்கடியில் உங்களை பூமியில் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பிளவுபட்டு நீங்கள் புதையவை என்பது உங்களுக்கு தெரியாது. அது நிகழ்வதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படாமல் உங்கள் முன்பாக உங்கள் மீது நிகழ்வதில்லை என்பதை என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு துன்பமும் முன்னே தீர்மானிக்கப்பட்டது தீர்ப்புக்காக. இப்பொழுதும் ஒரு அனுவலவு அமைக்கப்பட்டிருக்கின்றது தீர்ப்புக்காக வேண்டி. அந்த தீர்ப்பை உங்களால் நீக்க முடியாது என்பதை அறிவிக்க வேண்டி. உங்களால் நீக்கொள்ள முடியாது, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். எதனை நான் என் உள்ளத்தில் பயமாகவும் அச்சமாகவும் கவலையாகவும் இறைவன் அறிவிக்கின்றானோ அந்த அறிவிப்பை நான் மாற்றிக் கொள்பவன் இல்லை, நிராகரிப்பவன் இல்லை, ஏற்றுக்கொண்டேன். பயபக்தியோடு வாடுங்கள். நிச்சயமாக இறைவன் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான். இனி அவர்களுக்கு அவளுக்கு பயமும் கிடையாது. இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அவர்களை அறியாமலேயே. அதாவது அவர்களுடைய அறிவை உபயோகப்படுத்த மாட்டார்கள், நீங்கி கொண்டு வரும். அவர்கள் அறியாமலேயே அது நீங்கும், தானாகவே நிகழும். அது நீங்கள் அதனை நீக்குபவர்கள் இல்லை. நாம் கூறுவோம், ஒரு காலத்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, தன்னாலே சரியாக புரிந்து கொள்வோம். இப்படி எப்பொழுது நாம் அறிவை நாம் நிராகரித்து விட்டு இறை உணர்வை கொண்டு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இந்த இறைச்சத்தின் காரணமாக அவர்களுடைய நல்லறிவு பெருகுகின்றது. மனிதர்களிடம் நடக்கக்கூடிய அந்த தன்மைகள் மாறுகின்றன. உங்களுடைய பேராற்றல் உங்களுக்காக உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை உங்களுக்கு கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக உங்களுடைய துன்பங்கள் நீக்கப்பட்டு நீங்கள் நன்னறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பொறுமையாளர்களாக வாழும் வரையில் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. என் அறிவை கொண்டுதான் நான் அவசரப்படுகின்றேன். அறிவு மட்டும் இல்லை என்றால் பொறுமையாக இருப்பேன். உங்களுக்கு நல்லறிவு கொடுக்கப்பட்டிருந்தும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடன் இருக்கின்றான். நல்லறிவை கொண்டு உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தவும் இருக்கின்றான். நீங்கள் அறியாத நிலையில் பெருமை கொண்டவர்களாக ஆகிட வேண்டாம். நான் செய்தேன் என்று பெருமை கொண்டவர்களாகிறார்கள். இதற்கு முன்பாக நீங்கள் பெரும் கஷ்டத்தில் மன உளைச்சல்களில் இருந்தீர்கள். இறைவன் உங்களுக்காக அதை நீக்கினான். காரணம், நீங்கள் உள்ளச்சத்தை மேற்கொண்டீர்கள். நிகழ்ந்துட வேண்டாமே என்று விரும்பினீர்கள். வாயை திறக்காதீர்கள், அங்கு உங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் கிடையாது. உள்ளத்தின் உணர்வின் மூலமாக எனக்கு நன்மைகள் வேண்டும், உள்ளச்சம் அந்த உங்களுடைய சப்தங்களையெல்லாம் அடக்கிவிடும். ஒரு சிறு சப்தமும் இல்லாமல் அடக்கிவிடும் உங்களுடைய உள்ளச்சம். அந்த உள்ளட்சத்தின் காரணமாக சப்தங்கள் நடக்கும் பொழுது பிரார்த்தனைகள் அந்த உள்ளட்சத்தின் காரணமாகவே நடந்துவிடும், நடந்து முடிந்துவிடும். நமக்கு வாழ்க்கையும் விடிய ஆரம்பிக்கும். வாயை திறக்காத வரையில், உள்ளட்சம் இருக்கும் வரையில் பிரார்த்தனைகள் நீங்கள் எவ்வளவு வாயை திறந்து பேசுகிறீர்களோ அது உள்ளத்திற்கக்கூடிய ஒரு செய்தியை முழுமையாக வடிவமைக்கக்கூடிய அந்த சாத்தியம் எந்த விதமான மொழிக்கும் கிடையாது. ஆகவே உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் உங்களுடைய உள்ளட்சத்தோடு நீங்கள் கலந்திருக்கும் பொழுது உங்களுடைய அறியாமலேயே பணிவு உங்களுடைய கண்களில் ஏற்பட்டுவிடும். யார் முன்பாகவும் பெருமையை பாராட்ட மாட்டீர்கள், யாரையும் பெருமைப்படுத்த மாட்டீர்கள். என்னுடைய நேரம் மாறும் வரையில் மாறிய பிறகும் அந்த பணிவும் அடக்கமும் தொடரும். பணிவுடையோரை இதை நேசிக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே அன்றாக அஞ்சுங்கள். நான் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினேன், அஞ்சுங்கள். சும்மா பயப்பட சொல்ல, சத்தியத்தை கொண்டு ஒவ்வொருத்தையும் பயம் இருக்குது. இப்போ அந்த பயத்தை முழுமையாக்குங்க. காரணம், முழுமையாக்கும் சொல்றது காரணம், நீங்கள் மனிதர்களையும் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதன் காரணமாக கொஞ்சம் பயம் அடங்கியிருக்கிறது உங்களுக்கு. பொய்யான இந்த மாயையில் இதுவரையும் சிக்கியது போன்று இனியும் சிக்க வேண்டாம். அந்த மனிதர்களை நீக்குங்கள், உங்களுடைய அறிவை நீக்குங்கள். உங்களுக்காக நீங்கள் எவற்றையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது அழியக்கூடியது, தானே பலகீனமானது, ஒவ்வொரு பொருளும் அழியும். இதனை வைத்துக்கொண்டு நான் எங்கெண்டும் வாழ்கிறேன் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பயத்தில் வாழுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருப்பான். அந்த பயபக்தியோடு வாழும் காலத்தில் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையானது இறைவனே உங்களுக்கு தன் புலத்தில் தன்னுடைய பாதுகாப்பில் ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய அறிவு வைத்துக் கொண்டான் என்பது அர்த்தமே தவிர நீங்கள் வாயை திறந்து கேட்பதற்கு எதுவுமே கிடையாது. எதன் காரணமாக உள்ளத்தை நிகழ்ந்துடுமோ என்று, நிகழ வேண்டாம் என்று நீங்கள் அச்சம் கொள்கின்றீர்கள். அந்த அச்சத்தில் நிகழ வேண்டாம் என்பது அடங்கிவிட்டது. அந்த உயிரோட்டத்துடன் கலந்துடு. வாயை திறக்கும் பொழுது அது பிரார்த்தனை இல்லை, அவ்வளவு கரடியாக கற்றுக்கலாம். சரி, இல்லை, அச்சம் கொள்ளுங்கள். எதை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்களோ அதை பற்றி அச்சத்தை வைத்திருக்கின்றேன். நீங்கள் அச்சத்தை நீக்கிக் கொண்டீர்கள். ஏன்? உங்களுக்காக இணை வைப்புகள் இருக்கின்றன. கடவுளுக்கு மீது சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், சில அறிவாற்றினர்கள் இருக்கின்றது. அதை கொண்டு நான் விடைத்துக் கொள்வேன் என்று நிச்சயமாக இல்லை. அவ்விதமான எண்ணம் இருந்தால் இன்று நீக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது சுகமடைய ஆரம்பிப்பீர்கள். அந்த சுகத்தினுடைய முன்னோட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதி. எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுட்டால் அமைதி கிடைக்கும் இல்லையா? அந்த அமைதி தான் இறுதியாகும். அந்த இறுதியை முதலில் அமைதி தருகின்றேன், எல்லாம் சீராகும். இப்பொழுது நம்புங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய நம்பிக்கையை இப்பொழுது காட்டுங்கள். பிரச்சனைகள் தீரவில்லை, தீரவில்லை, தீர வேண்டு கொள்கின்றீர்கள். ஆனால் பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இந்த அமைதி குறைந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நான் அந்த அமைதியை முதலிலே கொடுக்கின்றேன், பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினாலும் சரி, பிரச்சனையை பற்றி கவலையதே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, எந்த நிலையிலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதியை ஒருபோதும் கிடைத்துக் கொள்ளாதீர்கள். தீர்ப்புக்காக நான் முற்படுத்தியிருக்கின்றேன், என் கவலையை நான் எப்பொழுது நீக்குகின்றேனோ, கவலைப்படாமல் இருக்கின்றேனோ, உள்ளட்சம் கொள்ளாமல் இருக்கின்றேனோ, பயபக்தி இல்லாமல் இருக்கின்றேனோ, எந்த விஷயத்தை பற்றி பயபக்திக்காக நீங்கள் உங்களுக்கான ஒரு உணர்வு அறிவிக்கப்பட்டதோ, இவ்விதமாக இவ்விதமாக கேடுகள் நிகழும், இப்பொழுது நீங்கள் திருந்துங்கள் என்றும், என் பக்கம் திரும்புங்கள், அமைதியை மேற்கொள்ளுங்கள். இந்த அமைதியை மேற்கொண்டிருக்கும் போது அந்த கவலைக்குரிய அந்த நாள் நீக்கப்பட்டுவிட்டது. அந்த நிம்மதியையும் கொண்டிருக்கும் பொழுது அச்சத்திற்குரிய அந்த நாள் நீக்கப்பட்டுவிட்டது. இந்த கவலையையும் பயத்தையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளாமல், நான் நீக்கிக் கொள்வேன் என்ற அந்த பெருமையிலும் மனிதர்களை எனக்கு இணையாக்கிக் கொண்டு எனக்கு நிகராக இவர்கள் உதவுவார்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது நான் என்ற இறைவனுடைய தீர்ப்புக்காக என்னுடைய கேட்டை நான் முற்படுத்திவிட்டேன். ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இன்னைக்கு நான் பட்டுகிற கஷ்டம் நான் முற்படுத்தி வைத்தது, உள்ளட்சம் கொள்ளாமல் என்னுடைய அறிவை கொண்டு மக்களை கொண்டு நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக இன்று ஒவ்வொருவருக்கும் சில சங்கடங்களும் தரங்கல்களும் கவலைகளும். இப்பொழுது நீங்கள் எழுப்பும் திரும்புங்கள், பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான். உங்களுடைய இன்னும் நாளைய வாழ்க்கைக்கான அச்சம் இருக்கின்றது, பயபக்தியோடு வாழுங்கள், பெருமை வேண்டாம். மனிதர்களை இறைவனுக்கு நிகராக ஆக்கிக்கொண்டு இவர்களிடமிருந்து பாதுகாப்பிருக்கும் என்று பெற்றோர்கள் முதலாக குழந்தைகள் வரையிலும் உங்களுடைய சுற்றுத்தார் முதலாக அறிவு படைத்தோர் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலிருந்து விலகுங்கள். எந்த ஒரு அறிவுமே பொருள் அடிப்படையில் அந்த பொருள் அழியக்கூடியது, அறிவு என்பது அழிவின் பாதையாகும். சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்திற்கு பின்னால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய தேவைகள். அந்த தேவைகள் இறைவனிடமிருந்துள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு, அந்த ஆற்றலின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். மனம் ஆழ்ந்தடைந்து விட்டது. எனவே எனக்காக அறிவிக்கப்பட்ட நாளைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த பாதை நீக்கப்பட்டு என்னுடைய பாதை மாற்றப்பட்டு விட்டது என்று அறிய மாற்றீர்கள். ஆனால் இறைவன் அறிவான், உங்களுடைய இலக்கு மறைந்து போய்விட்டது, காரணம் இங்கு திசையை மாறிவிட்டது. மனக்கலக்கமும் குழப்பங்களும் என் இலக்கு கேடான இலக்கை நோக்கியிருந்தன. அமைதி என்பது பாதையை மாறிவிட்டது என்பதை நம்புங்கள். நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையானவன். ஆக நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி என்ன இருக்கின்றதோ அதற்கு பயந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இதுதான் இறை பிரார்த்தனை. என்ன மதத்திலே நோயாளிகளுக்கு நான் அஞ்சி நின்றேன், என் இறைவனே உன்னுடைய வாக்கை நீ நிறைவேற்றிக் கொள். நான் உன்னுடைய வாக்கை பொய்யாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. நீயே பாதுகாப்பவன், யாரொருவரும் என்னை பாதுகாத்தவன் என்று எண்ணக்கூடாது, அதற்கும் உன்னை பொறுப்பைப்படுத்துகின்றேன். யாரொருவரும் என்னை பெருமைப்படுத்தவும் கூடாது, உன்னை பொறுப்பைப்படுத்துகின்றேன். அவ்வளோ பேரும் முன்பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர என் பக்கம் திரும்பவில்லை. பணம் உங்களை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை உங்களுடைய இறைவன் பக்கம் திருப்பியதன் காரணமாக, என் பக்கம் இல்லை உங்கள் இறைவன் பக்கம் திருப்பியதன் காரணமாக இது இறைவனால் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது, என் காரணமாக கிடையாது. இந்த பாதையை காண்பித்ததன் காரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய 10,000 ரூபாய். இது ஃபீஸ் அல்ல. எந்த பணத்தை நீங்கள் நம்பினீர்களோ அந்த பணம் உங்களுக்கு பெருகும், வறுமைக்காகவும் சேர்த்துத்தான். ஆக எவ்வளவு காசு வாங்கின்றார்கள் என்று எண்ணுகின்றார்களோ அவ்விதமாக அல்ல. இதை கொடுப்பதன் காரணமாக, இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கையின் காரணமாக அவருடைய வறுமையும் நீங்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். பணத்தை நம்பாதீர்கள், குணத்தை நம்புங்கள். பணத்தின் பக்கம் போகும்போது குணத்தை விட்டுருந்தன. குணம் கெட்டால்தான் பணம் கிடைக்கும், பொய் சொன்னால் தானே பிசினஸ் நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ப வைத்து கழுத்திருக்க முடியும். பிறகு அதில் சுகம் காணுகின்றோம். ஓரளவுக்காவது உண்மையை கொண்டு ஒரு பைசா சம்பாதிக்க முடியும், பொய்யை கொண்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், 1,000 கோடிகள் சம்பாதிக்க முடியும், லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்க முடியும். அந்த பணத்திலிருந்து உங்களுடைய இறைவனுக்கு காணிக்கையாக நீங்கள் செலுத்துங்கள். நல்லறிவின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் உங்களுடைய வாழ்க்கையும் இறங்கும். இந்த வாழ்க்கையில் உங்களுடைய வறுமையும் நீங்கும், உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் என்பதை இன்று தெளிவாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியம் கொண்டவர்களாக இனம் காணுங்கள். இறைவன் யார் என்பதை நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவர். நீங்கள் அவனை ஏமாற்ற முடியாது. அச்சத்தோடு வாழ்கின்றீர்களா அல்லது பெருமை கொண்டு அச்சத்தை நீக்கியவர்களாக நீங்கள் மனிதர்களை பெருமைப்படுத்திக் கொண்டு இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டு இன்னார் காப்பாற்றினார், இவருக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டும், இறைவனை கைவிட்டுவிட்டு நீங்கள் செய்பவற்றையும் நன்றிந்தவன். ஆகவே இனியும் உள்ளட்சம் கொள்ளுங்கள். இப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பணமும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய வாழ்க்கையும் அங்குதான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் அந்த உள்ளட்சத்தை கைவிடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். சுதந்திர மனிதர்களாக, சுயமான வாழ்க்கையில் வாழ்பவர்களாக, யாருக்கும் இதுவரை அடிமைப்பட்டு வாழ்ந்தது போன்று வாழாதவர்களாக, சுகாதாரத்துடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக அமைதி இப்பொழுது திரும்பி இருக்கின்றது. இந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளச்சத்துடன், இன்னும் இன்னும் உள்ளச்சத்துடன் மனிதர்கள் தங்களை காப்பார்கள் என்று உங்களுடைய குடும்பத்தார்களையோ அல்லது வெளியிலே அறிவு படைத்தவர்கள் என்ற அறிவை கொண்டிருக்கக்கூடிய இந்த கெட்ட வழிமுறைகளை நம்பி வாழ்ந்துவிடக்கூடிய மனிதர்களோடு ஒருபோதும் இணையாதீர்கள். பெரும்பாலான மனிதர்கள் இத்தகையவர்கள் தான். இவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சரி, அறிவு நிச்சயம் அல்லாஹின் பாறையை விட்டு திருப்பிடுவார்கள், நெஞ்சத்தை விட்டு திருப்பி வெளியே சொல்ல சொல்வார்கள். பிறகு நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. 59:18 நம்பிக்கை கொண்டவர்களே என்று இறைவன் நினைக்கின்றான். எனக்கு நம்பிக்கையை கொடுகிறவனே என்று கேளு. அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நீ யார் என்பதை எனக்கு அறிவிப்பாய்வே. மனிதர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று பின்னர்கள் ஒருபோதும் நான் அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இல்லை. நீ அறிவி, உன்னை பற்றி நீ தான் அறிவிக்க வேண்டும் என்று. எவனும் அறிவிக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி, எந்த பூசாரியும் அறிவிக்கக்கூடாது. நீ அறிவிப்பாய்வே, கேளுங்கள், நம்பிக்கை கேளுங்கள். உனக்கு எப்படி அஞ்சுவது என்பதை நீ கற்றுக்கொள். நான் நடிப்பை கொண்டு அஞ்சுவோன் இல்லை, அது எந்த விதத்திலும் பயன்படாது என்பதும் தெரியும். மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்பட்டு வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இன்றும் எனக்கு நோய்கள் இருக்கின்றன, கவலைகள் இருக்கின்றன, நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எதனை நீ எனக்கு என்னை முற்பகுதியில் அனுமதித்தாயோ, அச்சத்தை கொண்டு அதனை நான் நிராகரித்ததன் காரணமாகவும், அதனை நான் அலட்சியப்படுத்தியதன் காரணமாகவும் இன்று நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தீமைகளிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொள்வோன் இல்லை என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இணையும் சரி, இன்னமும் அச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய். என்னை விட்டு நீ விலகவில்லை என்பதை நான் அறிகின்றேன். உள்ளச்சத்துடன் என்னை வாழ்வை, நீ என்னுடைய போக்கை கவனித்துக் கொண்டிருக்கின்றாய். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். உன்னிடமே நான் என்னை பொறுப்பேற்படுத்துகின்றேன். என் அறிவை கொண்டு நான் வாழ்வோன் இல்லை. எனவே நான் என்னை முழுமையாக உன்னை பொறுப்பேற்படுத்திவிட்டேன். என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டுவிடாது இருப்பாயாக. நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள் என்னையும் என் சந்ததிகளையும். இத்துடன் நம்முடைய வாழ்க்கை என்று நல்ல விதமாக ஆரம்பமாகட்டும். இறைவன் நமக்கு நிச்சயமாக சொன்னே நிற்பான். இங்கு அடுத்த கருத்தரங்கம் செப்டம்பர் 20 3 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு முன்பக்கமுள்ள ஏற்கனவே நடைபெற்ற மெயின் ஹாலில் நடைபெறும்.